முச்சங்கம் கூட்டி முதுபுலவர் தமை கூட்டி அச்சங்கத்துள்ளே அளப்பரிய பொருள் கூட்டி சொற்சங்கமாக சுவை மிகுந்த கவி கூட்டி அற்புதங்களெல்லாம் அமைத்து பெருமாட்டி வேண்டுகின்ற பொழுதெல்லாம் விளைகின்ற நித்திலம் தோண்டுகின்ற பொழுதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழ் அன்னை தமிழை வணங்கி இந்த சமர்ப்பணம். வணக்கம் இனி இதயங்களே. உலகெல்லாம் பறந்து வாழுகின்ற எம் இனிய தமிழ் மக்கள், குறிப்பாக இந்த ஒலிநாடாவை கேட்டுக்கொண்டிருக்கிற தமிழ் உள்ளங்கள், உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் எல்லாம் உள்ள இறைவன் உடல் நலத்தாலும் உள்ள நிறைவாலும் பொருள் வளத்தாலும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று அன்போடு வாழ்த்துகிறோம். கவியரசு வைரமுத்து அவர்கள் எழுதிய இந்த பூக்கள் விற்பனைக்கு அல்ல என்கின்ற புத்தகத்தை படிக்க நேர்ந்தது. பல கவிதைகள், அற்புதமான கவிதைகள். மரம் என்ற தலைப்பிலே இருந்த கவிதை மனதிலே பதிந்துவிட்ட கவிதை. மனிதன் தோன்றும் முன் மரம் தோன்றிற்று, மரம் நமக்கு அண்ணன், அண்ணனை பழிக்காதீர்கள். வெட்டி நட்டால் கிளை மரமாக வளரும், வெட்டி நட்டால் கரம் உடம்பாக மாறுமா? மரத்திற்கும் வழுக்கை விடும், ஆனால் மறுபடியும் உழைக்கும். மனிதர்கள் நமக்கோ மயிர் பிரிந்தாலும் உயிர் பிரிந்தாலும் ஒன்றே என்று அறிக. மரங்கள் இல்லையேல் மழைக்காக யாரிடம் போய் மனு செய்வது? மரங்கள் இல்லையேல் மண்ணின் மடியில் ஏதப்பா ஏறி? பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் மரங்கள் தருகின்ற உத்தரவாதம் மனிதர்கள் நாம் தர முடியுமா? மனிதனின் முதல் நண்பன் மரம், மரத்தின் முதல் எதிரி மனிதன். ஆயுதங்களை மனிதன் அதிகமாக பிரயோகித்தது மரங்களுக்கு எதிராகத்தான். உண்ண கனி, ஒதுங்க நிழல், அடைய குடில், அடைக்க கதவு, தடவத் தைலம், தாளிக்க எண்ணெய், உடலுக்கு மருந்து, உணர்வுக்கு விருந்து, மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான், மறந்தான் மறந்தான் மனிதன் மறந்தான். பிறந்தோம் தொட்டில் மரத்தின் உபயம், நடந்தோம் நடை வண்டி மரத்தின் உபயம், துயின்றோம் கட்டில் மரத்தின் உபயம், மணந்தோம் மாலை சந்தனம் மரத்தின் உபயம், எழுதினோம் எழுதுகோல் பேப்பர் மரத்தின் உபயம், செத்துப்போனோம் சவப்பெட்டி கூட மரத்தின் உபயம், எரிந்தோம் சுடலை விறகும் மரத்தின் உபயம். மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான், மறந்தான் மறந்தான் மனிதன் மறந்தான். மனிதா, நீ புனிதனாக வேண்டுமா? மரத்திடம் போ, ஒவ்வொரு மரமும் உனக்கு ஒரு போதி மரம். இந்த கவிதையை படித்த பொழுது என் மனதிலே எழுந்த உணர்வு, நானும் இந்த நாள் வரை எத்தனையோ ஆயிரம் மரங்களை பார்த்திருக்கிறேன், எனக்கு வராத சிந்தனைகளெல்லாம் இந்த கவிஞருக்கு வந்திருக்கிறதே. எப்படி? வித்தியாசம் வேறொன்றுமில்லை, நான் மரத்தை பார்த்திருக்கிறேன், கவிஞரோ அந்த மரத்தை தரிசித்திருக்கிறார், ஆழமாக பார்த்திருக்கிறார். எந்த ஒரு உண்மையும் நமக்கு புலப்பட வேண்டுமென்றால் ஒரு யதார்த்தத்தை ஆழமாக தரிசிக்க வேண்டும். ஆழமாக பார்க்கிற பொழுது அர்த்தங்கள் கிடைக்கும், உண்மை கிடைக்கும். ஒவ்வொரு யதார்த்தத்திற்கும் ஒரு மறுபக்கம் உண்டு என்பதை சொல்வதற்காகவே இதனை நான் குறிப்பிட்டேன். பாரி வள்ளலை பற்றி இன்று வரை நாம் பெருமையோடு பேசி வருகின்றோம். பாரி வள்ளலினுடைய குடைத்தன்மையை இன்றும் எல்லா மேடைகளிலும் தமிழ் மக்கள் நாம் பாடியும் பாராட்டியும் வருகிறோம், தப்பில்லை. பாரி வள்ளல் மிக உயர்ந்த ஒரு தமிழ் மனிதர். அவருடைய வீட்டுக்கு முன்னாலே தினமும் நூற்றுக்கணக்கான மக்கள் கையேந்தி நின்று தர்மம் பெற்று வயிற்றை நிரப்பிக் கொண்டார்கள். உண்மை. ஆனால் பாரிவள்ளலினுடைய குடைத்தன்மையைத்தான் இன்று வரை நாம் பாடி வருகிறோமே தவிர, தனியொரு மனிதனுக்கு முன்னால் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான மக்கள் கையேந்தி உணவருந்துகின்ற ஒரு அவலம் இருந்திருக்கிறதே, அந்த அவலத்தை என்றேனும் சிந்தித்து பார்த்தோமா? இல்லை. பாரி உழலினுடைய குடைத்தன்மையை நாம் இங்கே குறைத்து மதிப்பிடவில்லை. மாறாக அந்த குடைத்தன்மையின் மறுபக்கத்திலே இன்னொரு யதார்த்தமும் இருக்கிறது என்பதற்காக சொன்னேன். எகிப்திய பிரமிடுகளை இன்று வரை உலக அதிசயங்களில் ஒன்றாக நாம் வியந்து பாராட்டி போற்றி வருகிறோம். நிச்சயமாக பிரமிடுகள் உலகத்தின் மகத்தான கலைவண்ணங்களில், மனித முயற்சிகளின் உன்னதங்களில் ஒன்று, மறுக்கவே முடியாது. ஆனால் அந்த யதார்த்தத்திற்கும் ஒரு மறுபக்கம் உண்டு. அன்று ஆயிரம் ஆயிரம் அடிமைகளை சந்தைகளிலே விற்றார்கள். சந்தைகளிலே மன்னர்கள் அடிமைகளை வாங்கினார்கள். வெட்டி வைத்த கால்வாயில் வியர்வையுடன் கண்ணீரையும் பாய்ச்ச விட்ட அந்த அப்பாவி மக்கள் மன்னர்களின் பிணங்கள் தூங்குவதற்கு பிரமிடுகளை கட்டி வைத்துவிட்டு பாலைவனத்து மணலோரம் பிணமாகி போனார்கள். பிரமிடுகளை பார்க்கிற பொழுது மணல் மேடுகளிலே பிணமாக விழுந்த அந்த மனிதர்கள் நமக்கு நினைவு கூறுகிறார்களா? இல்லை. அந்த யதார்த்தத்தை நாம் நினைத்து பார்ப்பதில்லை. அதற்காக பிரமிடுகளை நாம் பழிக்கிறோமோ? இல்லை. ஆனால் பிரமிடுகளுக்கு பின்னாலும் இன்னொரு யதார்த்தம் இருக்கிறது, ஒரு மறுபக்கம் இருக்கிறது. இதை பார்க்க மறந்து விடுகிறோம். தாஜ்மஹால் காதலுக்கு இப்படி ஒரு உன்னதமான காவியம் உலகத்திலே எழுதப்பட்டது இல்லை. இன்றும் உலக அதிசயங்களில் ஒன்றாக உலகெங்கிலும் இருந்து காதலர்கள் மட்டுமல்ல, கோடான கோடி மக்கள் ஆண்டுதோறும் வந்து தரிசித்துச் செல்கிறார்கள். ஆனால் தாஜ்மஹால் கட்டப்பட்ட காலத்திலேதான் இந்த உலகத்தின் மிக கூடிய பஞ்சகாலங்களில் ஒன்று இந்தியாவிலே அரங்கேறியது. ஷாஜஹான் மன்னனுடைய ஆளுகையின் பொழுதுதான் மனித எலும்புகளை தோண்டி எடுத்து அதை சமைத்து சாப்பிடுகின்ற அளவுக்கு கொடுமை நிலவியது. மட்டுமல்ல, இந்த உலகத்தின் அழகு காவியமான தாஜ்மஹாலை கட்டி எழுப்பிய சிற்பிகள் அத்தனை பேருடைய கை விரல்களையும் ஷாஜஹான் தரித்து விட்டான். காரணம், இப்படி ஒரு அழகு மாளிகையை உலகில் இனிமேல் எவரும் கட்டக்கூடாது, இவர்கள் கட்டக்கூடாது என்று. தாஜ்மஹாலின் கவித்துவ உன்னதத்தை நின்று ரசிக்கிற பொழுது பஞ்சத்திலே பட்டினியிலே உயிரிழந்த லட்சக்கணக்கான அந்த மக்களையும், கைவிரல்கள் தரிக்கப்பட்ட அந்த சிற்பிகளையும் நாம் நினைக்கிறோமோ? இல்லை. அதனால் தாஜ்மஹாலின் அழகு குறைகிறதா? அதுவும் இல்லை. ஆயினும் அந்த யதார்த்தத்திற்கு இன்னொரு பக்கமும் உண்டு என்பதை சொல்வதற்காக மட்டுமே நான் இதை சொன்னேன். கிறிஸ்டபர் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார் என்று நமக்கு வரலாறு சொல்லி தரப்படுகிறது. என்னை பொறுத்தவரையில் இந்த உலகத்திலேயே மகா அயோக்கியத்தனமும் மகா மோசடியும் நிறைந்த ஒரு வாக்கியம் என்று ஒன்று உண்டு என்றால் அதுதான். கிறிஸ்டபர் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார். அதுவரை அமெரிக்கான ஒரு தேசம் இருக்குல்ல, அங்கே மக்கள் வாழல்ல. இவனுங்க போய் தான் அவங்க அந்த ஒரு நாட்டையும் மண்ணையும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்க. எவ்வளவு மோசடி பாருங்க. கிறிஸ்டபர் கொலம்பஸ் அமெரிக்காவுக்கு போவதற்கு முன்னாலேயே எங்கள் மனிதர்கள் வாழ்ந்தார்கள். செவ்விந்தியர்கள் அழைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு என்று ஒரு வாழ்க்கை இருந்தது, அவர்களுக்கு என்று ஒரு கலாச்சாரம் இருந்தது, பண்பாடு இருந்தது, எல்லாம் இருந்தது. அந்த மக்களை ஈவு இரக்கமின்றி ஆயிரக்கணக்கில் படுகொலை செய்துதான் அந்த நாட்டை ஆக்கிரமித்தார்கள், கைப்பற்றினார்கள். கைப்பற்றிவிட்டு வரலாறு எழுதுகிறார்கள், கிறிஸ்டபர் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார். அதில் நாம் குற்றம் காண்கிறோமோ? இல்லை. ஆனால் அதற்கு பின்னாலும் ஒரு யதார்த்தம் இருக்கிறது. நீண்டு இப்படி நான் சொல்லிக் கொண்டு போகிறேனே, எதற்காக? எந்த ஒரு யதார்த்தத்தையும் ஆழமாக சென்று பார்க்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். மேலோட்டமாக பார்த்தோம் என்றால் நாம் உண்மையை இழந்து விடுவோம். தமிழர்கள் நாம் பொதுவாகவே அலங்காரத்தை ரசிக்கிறவர்கள், ஆடம்பரத்தை ரசிக்கிறவர்கள், மேலோட்டத்தை ரசிக்கிறவர்கள். ஒரு கவிதை ஒன்று படித்தேன். இந்த கவிதையை நான் பல மேடைகளிலே சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு மேடையிலும் இந்த கவிதையை சொல்கின்ற பொழுது தமிழ் மக்கள் அப்படி வியந்து சிலாகித்து போவார்கள். ஜோராக கைதட்டுவார்கள். கவிதையை சொல்லிவிட்டு பிறகு கதையை நான் சொல்கிறேன், நீங்களும் இதை ரசிப்பீர்கள் நிச்சயமாக எனக்கு தெரியும். தூதுவர் போல் கீற்றுவிட்டு தூக்கி தலை நிமிர்த்தி நாதமணி தென்றலிலே நடந்து வரும் தென்னையைப் போல் ஆதிரைக்கும் கார்த்திகைக்கும் ஆயிழையார் ஏற்றி வைக்கும் தீபம் என மின்னலிடும் செம்மலர் போல் வெண்மலர் போல் பாதிமொழி வாராமல் பாட்டிசைக்கும் பூங்குயிலும் பாக்கு ஒரு முன்னாலே பறந்துவிட்ட வெற்றிலை போல் மோதி சிறகடிக்கும் முத்தான கிள்ளைகளாய் சேலையிலே கோவில் கட்டி சிற்றடையில் பின்னலிட்டு பாலமுத பூமுகத்தே பட்டுளிர பொட்டு வைத்து நாலுகுண சேனையிலே நாணமது முந்தி வர ஆசை நடத்தி வர அச்சமது பிந்தி வர போதார் நறுங்குடலில் போதை மலர் சரிய எங்கள் கோதை மகள் வருகிறாளே. கவிதையை முடிச்சா எல்லாம் ஓன ஜோரா கைதட்டுவாங்க. என்ன சார் உங்களுக்கு புரிஞ்சது கவிதையில? எதுவுமே புரியல சார். அப்ப ஏன் கைதட்டுறீங்க? ரொம்ப நல்லா இருந்து சார், ரொம்ப அழகா இருந்து சார். அப்படி எதுவுமே புரியவில்லை, ஆனால் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது, பார்ப்பதற்கு ஒரு ஆடம்பரமாக இருக்கிறது. எனவே கைதட்டு, கைதட்டத்தானா வாழ்க்கை என்று சொன் பாடிய தேனிசை செல்லப்பா தான் நினைவு கூறுவார். தூதுவர் போல் கீற்றுவிட்டு தூக்கி தலை நிமிர்த்தி நாதமணி தென்றலிலே நடனமிடும் தென்னையைப் போல் ஆதரைக்கும் கார்த்திகைக்கும் ஆயிழையார் ஏற்றி வைக்கும் தீபம் என மின்னலிடும் செம்மலர் போல் வெண்மலர் போல் பாதிமொழி வாராமல் பாட்டிசைக்கும் பூங்குயிலும் பாக்கு வரும் முன்னாலே பறந்துவிட்ட வெற்றிலை போல் மோதி சிறகடிக்கும் முத்தான கிள்ளைகளாய் சேலையிலே கோவில் கட்டி சிற்றடையில் பின்னலிட்டு பாலமுத பூமுகத்தை பட்டுளிர பொட்டு வைத்து நாலுகுண சேனையிலே நாணமது முந்தி வர ஆசை நடத்தி வர அச்சமது பிந்தி வர போதார் நறுங்குடலில் போதை மலர் சரிய எங்கள் கோதை மகள் வருகிறாளே. என்ன அர்த்தம்? லட்சணமான ஒரு பொண்ணு வாரா, அவ்வளவுதான். அழகாக இருக்கிறா ஒரு பொண்ணு அவள் வாரம், அதை சொல்கிறதுக்கு இவ்வளோ பெரிய கவிதை பார்த்தீங்களா? பிரம்மாண்டமான கவிதை. அலங்காரங்களை தமிழன் ரசிக்கிறான், அர்த்தங்களை தேடுவதில்லை. சென்னையிலே நான் படித்து கொண்டிருந்த பொழுது ஒரு கல்லூரியிலே வரலாற்று பேராசிரியர், அவர் எனக்கு நெருக்கமானவர். ஆதலால் தன் மாணவர்களினுடைய தேர்வு தாள்களை என்னிடமும் அவர் சரிபார்க்க தருவார். ஒரு மாணவன் எழுதியிருக்கிறான், முதுகலை படிக்கிற மாணவன், அந்த ஆண்டுதான் ஆங்கிலத்திலும் தமிழிலும் எப்படி வேண்டுமானால் நீங்கள் தேர்வு எழுதலாம் என்று தமிழக அரசு சட்டம் பிறப்பித்தது. அசோகர் ஆட்சியின் திறனாய்வு அதான் கேள்வி. இந்த பையன் எழுதியிருக்கிறான், இப்போ அந்த காலத்தில் நாங்கள் படிக்கிறப்போ வாத்தியார் வந்து படித்து பார்த்தெல்லாம் மார்க் போட மாட்டார், எவ்வளவு நிறைய எழுதியிருக்கிறாரோ அதை பார்த்து ஒரு 4 மார்க் 5 மார்க் அதை பார்த்து போடுங்க அப்படின்னு தான் செய்வாங்கன்னு மாணவர்களுக்கு ஒரு கருத்து உண்டு. இவன் வந்து அசோகர் காலத்து ஆட்சி திறனாய்வு செய்திருக்கான். எப்படி? அசோகர் ஒரு நல்ல அரசர், அசோகர் ஒரு சிறந்த அரசர், அசோகர் மிகச்சிறந்த அரசர், அசோகர் சாலைகளின் இருபுறங்களிலும் மரங்கள் நட்டார், வலதுபுறத்திலும் மரங்கள் நட்டார், இடதுபுறத்திலும் மரங்கள் நட்டார், அசோகர் பூ பூக்கும் மரங்கள் நட்டார், அசோகர் காய் காய்க்கும் மரங்கள் நட்டார், அசோகர் கனி பழுக்கும் மரங்கள் நட்டார், அசோகர் பறவைகளெல்லாம் வந்து உட்காரும் மரங்கள் நட்டார். இப்படி ஒரு பக்கம் முழுசும் மரங்கள் நட்டார் மரங்கள் நட்டார்ன்னு எழுதிட்டு அதோட நிறுத்தியிருப்பான்னு சொன்னால் சரி போனா போதும் 2 மார்க்கு போடியா அப்படின்னு விட்டு போகலாம். கடைசியா அவன் இந்த வாத்தியார் திருத்துற வாத்தியார் எவ்வளவு மடையன்னு நினைக்கிறான் பாருங்க, இவ்வளவு எழுதிட்டு ஆச்சரிய குறி போடுறார், மரமா நட்டார் அவர் அப்படின்னு ஆச்சரிய குறி போட்டு முடிக்கிறார். இது வந்து நான் மிகைப்படுத்தலைங்க, இதுதான் தமிழன். மேலோட்டம், அலங்காரம், வார்த்தை ஜாலம், ஆழமான அர்த்தத்தை தேடுகின்ற, சவால்களை ஏற்றுக்கொள்கின்ற, எதிர்கொள்கின்ற பக்குவம் தமிழர்களுக்கு வரவில்லை. நான் தொடக்கத்திலே சொன்னது போல முச்சங்கம் கூட்டி முதுவலவர் தமை கூட்டி அச்சங்கத்துள்ளே அளப்பரிய பொருள் கூட்டி சொற்சங்கமாக சுவை மிகுந்த கவி கூட்டிய அன்னை தமிழை வளர்த்த 3 சங்கங்கள் வைத்து வளர்த்த தமிழ் தலைநகரா மதுரையிலே, சென்னை என்று பெயர் இருக்கிறது ஆனால் தமிழின் தலைநகர் மதுரைதான். தவக்கிளைக்கு கூட ரசிகர் மன்றம் வைத்தார்கள். கர்மவீரர் காமராசருக்கோ உலகின் தலைநகரின் சிறந்த விஞ்ஞானிகளுக்கோ தமிழகத்தில் ரசிகர் மன்றங்கள் உண்டோ? இல்லை. ஆனால் தவக்கலைக்கு வைத்தார்கள் தமிழர்கள். அப்படி இன்று நாம் ஆழமாக செல்ல அழைக்கப்படுகிறோம். ஈழத்தமிழ் மக்களினுடைய விடுதலை போராட்டம், பயங்கரவாதம் என்று அது முத்திரை குத்தப்படுகிறது. நாமும் அதை ஏற்றுக்கொள்கிறோம். பல வன்முறைக்கு நான் ஆதரவானவனோ இல்லை, ஒருபோதும் இல்லை. வன்முறை வழிமுறை ஆகுமோ? ஒருபோதும் ஆகாது. அழிவை, மானிட அழிவை நாம் ரசிக்க முடியுமோ? அதுவும் பிழை, பெரிய பிழை, பாவம். ஆனால் ஒரு சமுதாயம் இத்தனை விலை கொடுத்து ஏன் இன்னும் விடாமல் போராடிக் கொண்டிருக்கிறது என்கின்ற கேள்வி எப்பொழுதாவது கேட்டு பார்க்கிறோமா? ஏதோ ஒரு சிலர் கேட்டு பார்க்கிறார்கள். மற்றவர்களுக்கு என்ன நடந்தால் என்ன, ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன என்கிற எண்ணம். இன்னொன்று, ஆயுதம் தூக்கியதனாலேயே அவன் பயங்கரவாதி, அழிவுக்காரன் என்று முடிவுக்கு வந்து விடுகிறோம். ஒரு காலத்தில் நானும் அப்படித்தான் இருந்தேன். ஆனால் யதார்த்தம் எனக்கு முன்னால் வைக்கப்பட்ட பொழுது இவ்வளவு பெரிய தியாகமா என்று எண்ணி நான் வியந்து போயிருக்கிறேன். கலாநிதி அருட்திரு எஸ் ஜி எம்மானுவல் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும் இல்லையா? அவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் ஒரு நிகழ்ச்சி எனக்கு சொன்னார். சூரிய கதிர் நடவடிக்கை யாழ்குடாவை ஆக்கிரமிக்க இலங்கை ராணுவம் பெருமெடுப்பில் வந்து கொண்டிருக்கிறது. கலாநிதி எஸ் ஜே மேனுவல் அவர்கள் யாழ்குடாவிலே யாழ்குடா கத்தோலிக்க மறை மாவட்டத்தின் குருகுல முதல்வராகவும் அதுபோல் அங்கே குருமானவர்களை பயிற்றுவிப்பவராகவும் இருந்து கொண்டிருக்கிறார். அப்போ விடுதலை புலிகள் யாழ்குடா மக்களை, நீங்கள் தங்கியிருந்தால் பெரிய இழப்புகள் வரும், ஆயிரக்கணக்கில் மக்கள் சாக வேண்டியிருக்கும், எனவே நீங்கள் இடம்பெயர்வது நல்லது என்று அறிவிக்கிறார்கள், வலியுறுத்துகிறார்கள். கலாநிதி அருட்திரு எஸ் ஜி எம்மானுவல் அவர்களிடமும் இந்த செய்தியை சொல்வதற்காக இரண்டு பெண் பிள்ளைகள், பெண் புலிகள் வருகிறார்கள். கூடிப்போனால் 17-18 வயது இருக்கும் சின்ன பிள்ளைங்க, எந்திர துப்பாக்கி சுமந்து வருகிறார்கள். ஃபாதர், ஆமிக்காரன் வாரான், நீங்கள் போகிறது நல்லம். அப்போ ஃபாதர் வயசு 60 மேலே ஆயிடுச்சு. ஏறக்குறைய 30 காலம் அவர் ஒரு அருட்குருவானவராக, கடவுளின் மனிதராக வாழ்ந்தவர். எல்லாம் பெட்டி கட்டுறார், சின்ன பொருட்களிலிருந்து எல்லாத்தையுமே அவர் சட்டி பெட்டி எல்லாம் கட்டி வன்னிக்கு கொண்டு போகிறதுக்காக இடம்பெறுவதற்காக ஆயத்தமாக இருக்கிறார். கடைசியாக ரெண்டு நல்ல அழகான பேனா ஃபாதர் கையில் இருக்குது. சரி, இந்த பேனாக்களை ஒரு நினைவு பரிசாக இந்த பொடிகளுக்கு, பெட்டைகளுக்கு கொடுப்போமே அப்படின்னு ஆளுக்கு ஒரு பேனாவாக கொடுக்குறார். இந்த ரெண்டு பொடிசுங்களும் பெண் புலிகள் இந்த பேனாவை வாங்கி கொண்டு வாங்கிய மாத்திரத்திலேயே அப்படி அதை திருப்பி கொடுக்குறாங்க. அவர் உள்ள ஒரு புள்ள சொல்லுது, ஃபாதர் எங்கட வாழ்க்கை இன்றைக்கோ நாளைக்கோ, அடுத்த வாரம் நாங்கள் உயிரோடு இருப்போமான்னு எங்களுக்கு தெரியாது, இதை நீங்களே வச்சுக்கொள்ளுங்கோ, யாருக்காவது பிரயோசனப்படும் அவங்களுக்கு கொடுங்கோ. எந்திர துப்பாக்கி சுமந்து பயங்கரவாதி என்ற உலக முத்திரையோடு களத்தில் நிற்கிற 40, 50, 60, 70 வயது என்று கனிந்த மனிதர்கள் அல்ல, 16, 17, 18 வயது பிள்ளைகள் ஒருபுறம், 30 காலம் இறைபணி என்று வாழ்ந்த ஒருவர் தன்னுடைய சின்ன சின்ன உடைமைகளை எல்லாம் கூட விட்டுவிட மனமில்லாமல் பெட்டி கட்டி கொண்டிருக்க, இங்கே இரண்டு சின்ன பிள்ளைகள் ஒரு எழுதுகோலை கூட தங்களுக்கென்று வைத்துக் கொள்ள விரும்பாமல், அது மட்டுமல்ல, ஃபாதர் எங்கட வாழ்க்கை இன்றைக்கும் நாளைக்கும், அடுத்த வாரம் நாங்கள் உயிரோடு இருப்போமா தெரியாது, இது நீங்களே வச்சுக்கொள்ளுங்க, யாருக்காவது பிரயோசனப்படும். ஒரு சாதாரண எழுதுகோலை கூட தங்களுக்கென வைத்துக் கொள்ளாத பற்றற்ற நிலை இருக்கிறது. இந்த தெய்வீகம் எப்படி சாத்தியமாயிற்று? இந்த தெய்வீகம் உன்னதம் இல்லையா? ஒரு இறை மனிதர் என்று சொல்லி, இறை மனிதரை குறைப்பதற்காக அல்ல, அவரே என்னிடம் சொன்னது, ஒரு இறை மனிதருக்கு வராத பற்றற்ற நிலை சின்ன பிள்ளைகளுக்கு வருகிறதே. இந்த மறுபக்கத்தை எப்பொழுதாவது நாம் பார்த்திருக்கிறோமா, பாராட்டியிருக்கிறோமா? பயங்கரவாதத்தை நாம் ஆதரிக்கவில்லை, சாதாரண மனிதர்களின், மக்களின் அழிவை நாம் ஆதரிக்கவில்லை. ஆனால் அதற்கு பின்னாலும் ஒரு மகத்தான மறுபக்கம் இருக்கிறது. ஒரு மாணவன் எனக்கு, அவனும் ஒரு விடுதலை புலி போராளி, அவனுடைய வழிமுறையை அவனுடைய போராட்டத்தை நான் ஏற்கிறேனா இல்லையா என்பது வேறு விடயம். ஆனால் அவனுக்குள்ளும் மனிதம் இருக்கிறது, அவனுக்குள்ளும் மனித உணர்வுகள் இருக்கின்றன. நான் வேரிதாஸ் வானொலியின் பொறுப்பாளன் என்பதால் அவன் எனக்கு எழுதுகிறான், நாள்தோறும் இரு தடவை மனிதம் இந்த பூமியிலே இன்னமும் மடிந்து போகவில்லை, உயிருடன் வாழ்கிறது என்கின்ற உணர்வை உங்களின் தமிழ் பணி ஒலிபரப்பு எனக்கு ஏற்படுத்துகிறது. இதனை வெறுமனே புகழ்வதற்காக நான் சொல்லவில்லை. இரத்தமும் தசையும் ஒன்றாய் கலந்த சகதிக்குள்ளே நின்று உரிமைக்காக போராடுகின்ற எம்மை போன்ற இளைஞர்களின் மனதில் நாம் உலகத்தாரால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அல்ல, எமக்கும் மனிதம் என்று ஒன்று இருக்கிறது என்ற மனநிலையை உங்கள் ஒலிபரப்பு ஏற்படுத்துகிறது. தொடர்ந்து தன் சொந்த கதையை சொல்கிறான் இந்த இளைஞர். எனக்கு அப்பா, அம்மா, அன்பு தங்கை என மூன்று உறவுகள் உண்டு. சூரிய கதிர் இரண்டு நடவடிக்கைக்கு பின்னால் இவர்களுடைய தொடர்பை நான் இழந்தேன். நான் போராளி ஆன பின்னரும் கூட என்னுடைய தாயார் என்னை தேடி வந்து சிற்றுண்டி பொதிகளை என்னுடைய கைகளிலே திணித்துவிட்டு முத்தமிட்டு கண்ணீர் மல்க பிரிகின்ற வேளை என்னுடைய கண்கள் என் கட்டுப்பாட்டை இழந்துவிடும். இனிமேல் என் அன்பு தாயை நான் உயிரோடு பார்ப்பேனா, அல்லது எனது உயிரற்ற உடலையாவது அந்த தாய் காண்பாரா? இதையெல்லாம் சாதாரண உணர்வுகள் இல்லைங்க, நெஞ்சை தொட்டு குத்தி கிழிக்கின்ற உணர்வுகள். இனிமேல் என் அன்பு தாயை நான் உயிரோடு பார்ப்பேனா, அல்லது எனது உயிரற்ற உடலையாவது அந்த தாய் காண்பாரா? இவை ஒருபுறம் இருக்கட்டும். காரணம், எனக்கு என் மண்ணில் ஏராளமான உறவுகளை நான் உருவாக்கிவிட்டேன். என்னில் என் மூன்று உறவுகளும் வைத்த அதே பாசத்தை என் மக்கள் இன்று என் மீது செலுத்துகின்றார்கள், நிறைவடைகின்றேன். எனக்கு மட்டுமல்ல, இன்று அநேகமான போராளிகள் இப்படித்தான் இருக்கிறார்கள். ஆனால் எமது மக்களின் துன்பத் துயரங்களை பகிர்ந்து கொள்ள இந்த உலகத்தில் யாருமே இல்லையா என்கின்ற உணர்வு மட்டும்தான் எம்மை வருத்துகிறது. அந்த வருத்தத்தை உங்கள் வானொலி நீக்குகிறது. நன்றி. காவல் அரணிலே கண்விழித்து தாய்மண்ணை காக்கின்ற ஒவ்வொரு போராளியின் கைகளிலும் உறுதியின் வெளிப்பாடுகள், மனதில் தன்னம்பிக்கை. என் தலைவன் குட்டி கூட்டி திருத்தி வளர்க்கின்ற சிறுகுருவி கூட்டம், சண்டையில் மட்டும் புலிக்கூட்டம், மனிதநேயத்தில் மனிதம் நிறைந்த கூட்டம். கடிதம் இப்படியாக தொடர்கிறது. ஆனால் நான் சொல்ல வந்தது, என் அன்பு தாயை நான் இனி உயிருடன் பார்ப்பேனா? இல்லை, என் உயிரற்ற உடலையாவது அந்த தாய் காண்கிற பாக்கியம் பெறுவாரா? இந்த கவலையெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும், எனக்கென என் மண்ணிலே ஏராளம் உறவுகளை நான் உருவாக்கிவிட்டேன். ஆதலால் அது பெரிய கவலை அல்ல. ஆயினும் எமது மக்களின் துன்ப துயரங்களை புரிந்து கொள்ள இந்த உலகத்தில் யாருமே இல்லையா? இதுதான் எமது உண்மையான கவலை. நான், எனது பிள்ளைகள், எனது குடும்பம் என்று மட்டுமே வாழ்வை முற்றிலுமாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற 90% நமக்கு முன்னால் தன் சமுதாயத்தை பற்றி மட்டுமே கவலை கொள்கின்ற, தன் பெற்ற தாயினுடைய அன்புணர்வை கூட இரண்டாம் பட்சமாய் கருதுகிற அந்த பிள்ளையினுடைய மனத்தியாகத்தின் அந்த மறுபக்கத்தை என்றாவது நாம் பார்த்திருக்கிறோமா, பாராட்டியிருக்கிறோமா? இன்னொரு பிள்ளை எழுதிய கடிதம். இதையெல்லாம் நான் மீண்டும் சொல்கிறேன், ஆயுதம் தாங்கி போராடுவது சரி, ஆயுத போராட்டம் மிகவும் சரியான வழிமுறை என்று சொல்வதற்காக நான் இங்கே குறிப்பிடவில்லை. ஆனால் எந்திர துப்பாக்கி கையிலே சுமக்கிற அந்த பிள்ளைகளுக்கும் மனிதம் என்று ஒன்று இருக்கிறது, அவர்களுக்கும் ஒரு மறுபக்கம் இருக்கிறது. அதை வலியுறுத்துவதற்காக சொல்கிறேன். இந்த பிள்ளையினுடைய பெயர் இந்திரன், இயக்க பெயர் போராளி. அவன் எனக்கு கடிதம் எழுதுகிறான், 25/9/98 என்று எழுதிய கடிதம். நான் ஒரு விடுதலை போராளி, உங்கள் வேரிதாஸ் தமிழ் பணியை கேட்டு வருகின்ற இனிய இதயம் என்ற ரீதியிலும், தமிழன் என்ற ரீதியிலும், போராளி என்ற ரீதியிலும் இந்த கடிதத்தை எழுதுகிறேன். அண்ணா, நான் பல சமர்களில் பங்கு பெற்றிருக்கிறேன். ஆனால் இந்த சமருக்கு செல்வதற்கு முன்னால் எதையாவது எழுதிவிட்டு செல் என்று என் மனம் உறுத்துகிறது. எந்த சண்டைக்கு போனாலும் இப்படி மனம் இருப்பது இல்லை. அதனால் உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதிவிட்டு செல்ல முடிவெடுத்து இதை எழுதி என் தோழனிடம் கொடுத்து விட்டு செல்கிறேன். அவன் நான் இந்த சண்டையில் வீரமரணம் அடைந்தால் மட்டுமே இந்த கடிதத்தை அனுப்பி வைப்பான். இந்த பிள்ளை இப்பொழுது உயிரோடு இல்லை. அண்ணா, ஒரு மனிதனுக்கு தான் சாகப்போகும் பொழுது பலவிதமான ஆசைகள் இறுதி ஆசையாக மனதிலே தோன்றும். அதே போல என்னுடைய மனதிலும் இறுதி ஆசையாக ஒரு ஆசை இருக்கிறது. என்னவென்றால், தமிழீழம் விரைவில் வென்றெடுக்கப்பட வேண்டும். நீங்கள் நீண்ட காலம் வேரித்தாஸ் தமிழ் பணியிலே பணியாற்ற வேண்டும். தமிழீழம் பிறந்தது என்ற செய்தியை உங்கள் வாயால் வேரித்தாஸ் தமிழ் பணியிலே சொல்ல வேண்டும். என்ன இருந்தாலும் இந்த சண்டையில் நான் கட்டாயம் வீரமரணம் அடைவேன் என்று என் மனம் சொல்கிறது. நான் வீரமரணம் அடைந்தாலும் மேலே இருந்து வானலைகளில் தவழ்ந்து வரும் உங்கள் குரலை தவறாமல் கேட்பேன். தமிழீழம் மறந்து விட்டது என்று வேரித்தாஸ் வானலைகளில் நான் வானகத்திலே இருந்து கொண்டு கேட்கிற நாள் என் மனம் ஆறுதலடை. இந்த பிள்ளைக்கு 20 வயதா 22 வயதா எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கடிதத்தை பார்க்கிற பொழுது குரூர பயங்கரங்களாலும் கொலை வெறியாலும் நிரம்பிய ஒரு மனித ஜந்து எழுதிய கடிதம் போலவா இருக்கிறது. தெய்வீகத்தின் உன்னதம், பிறர் வாழ வேண்டும், தன் சமுதாயம் வாழ வேண்டும் என்பதற்காக மரணிக்கப் போகிறேன், மரணம் கிடைக்கும் என்று தெரிந்தே செல்கிற அந்த மனித பிறவியின் மறுபக்கத்தை மீண்டும் சொல்கிறேன். அந்த போராட்டம் சரியா சரியா இல்லையா சரியில்லையா என்பதை தீர்மானிப்பது ஒவ்வொருடைய அறிவு தர்க்க ரீதியான நிலைப்பாடு. ஆனால் களத்திலே சகலத்தையும் துறந்து நிற்கின்ற அந்த பிள்ளைகளுக்கும் மனிதம் என்று ஒன்று இருக்கிறது. கடந்த மாதம் கடிதம் ஒன்று வந்தது. கடிதங்களை சொல்லிக்கொண்டே போகிறேன் என்று நீங்கள் கருத வேண்டாம். காரணம், சில உண்மைகளை, மனிதத்தின் உண்மையை உங்களுக்கு படமிட்டு காட்டுவதற்காக இவற்றை நான் குறிப்பிடுகிறேன். மலைமகள் என்கின்ற ஒரு பிள்ளை எழுதிய கடிதம். இயற்பெயர் மோகனா சிவானந்த குரு என்று நினைக்கிறேன். புதுக்குடியிருப்பு பகுதியிலிருந்து எழுதியிருக்கிறது. கொஞ்சம் இழப்புகளையா நாம் கண்டோம். தந்தை வீரச்சாவடைய தன் மகனை களத்துக்கு அனுப்பினால் ஒரு தாய் என்று பழைய தமிழ் இலக்கியத்திலே வாசித்திருக்கிறோம். ஆனால் களத்திலே வீரச்சாவடைந்த தன் மகனுக்கு போராளி தந்தை மண் போட்டதை நான் கண்டிருக்கிறேன். மணனால் நிச்சயிக்கப்பட்ட தன் போராளி துணைவியின் உடல் களத்திலே சிதறிவிட அவளுக்காக நினைவுக்கல் நாட்டிய போராளி காதலனை நான் கண்டிருக்கிறேன். பிறந்து 45 நாள் மட்டுமே ஆன தன் பெண் குழந்தையை பின்னால் ஒரு போராளி சுமந்து வர, முன்னே தன் போராளி கணவனின் வித்துடலை தன் தோளிலே சுமந்து நடந்து விதைகுழியில் வைத்து மண் போட்டு மூடிய போராளி மனைவியின் அருகே நான் நின்றிருக்கிறேன். தன் மகனை இந்திய வல்லாதிக்கத்தின் சதியால் பன்னிருவரில் ஒருவனாய் இழந்த அந்த அம்மா, அவன் பாதையில் போன தன் கடைக்குட்டி மகள் வீரச்சாவடைந்து உடலமாய் வீட்டுக்கு வர, உனக்கு பின்னால போராட அனுப்ப எனக்கு இன்னொரு பிள்ளை இல்லாமல் போச்சுதே என்று அழுததை நான் கேட்டிருக்கிறேன். ஒருவருக்கு மற்றவர் சொல்லாமல் சண்டைக்களத்துக்கு போய் நின்று தொலைத்தொடர்பு கருவியில் குரல் கேட்ட பின்னரே தான் மட்டுமில்லாமல் தன் துணையும் களத்திலே நிற்பதை அறிந்து கொண்ட போராளி தம்பதியை நான் அறிந்திருக்கிறேன். அடுத்த நேரம் சமைக்க வேறு அரிசி இல்லை என்று தெரிந்து கொண்டே களைத்து போய் தன் வீட்டு திண்ணையிலே சாய்ந்திருக்கின்ற புலி பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கும் ஏழை தாய்மாரை நான் பார்த்திருக்கிறேன். இதெல்லாம் தெரியுமா உலகத்துக்கு? ஒரு சில கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த நீலன் என்ற தமிழனுக்கே இவை தெரியவில்லை. தன் அரண்மனை படியிறங்கி தெருவில் போவனை நலம் விசாரிக்க கூட நேரமில்லாதவருக்கு காலம் அமைதி வணக்கத்தை அல்ல சூனியத்தையே பரிசாக தரும். தாயக விடுதலைக்காக தம் விலைமதிப்பில்லாத உயிரை கொடுப்பதற்காக தம் உணர்வுகளையே ஒருத்து போராடி கொண்டிருக்கிற யாருமே தோற்று போனதாக வரலாறில்லை. அப்படியல்லவா நண்பரே? வேதனைகள், விம்மல்கள், வெப்பியாரங்கள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டுதான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த உண்மையை உலகத்திற்கு எடுத்துச் சொல்லுங்கள். என்ன உணர்வு, என்ன வேகம், என்ன வீச்சு! அந்த சின்ன பிள்ளைகளுக்குள்ளே கிடக்கின்ற இதய தாகம், இதய நேர்மை, அவர்கள் நடத்துகின்ற ஆத்ம வேள்வி, ஆத்ம பரிசுத்தம். இந்த மறுபக்கத்தை பார்க்க வேண்டும், பார்க்காமல் கண்களை மூடிவிடக்கூடாது என்பது மட்டுமே எப்போதும் என்னுடைய அழைப்பாக இருக்கிறது, இருந்து வருகிறது.